الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن عذاب من الرحمن فتكون للشيطان وليا
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவர்களை அணுவளவும் பிற்றகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சாபியூன்கள், சபௌ சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஹ்மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே எந்த இடத்திலே அமைதி கிடைக்குமோ அந்த இடத்துக்கு அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்வாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் இம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு உயரிய நோக்கத்தை கொண்டு படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். வெறுமனே ஏழையவர்களை போன்று முஸ்லிம்களுக்கு வாழ முடியாது. மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகின்றோம், மண்ணுக்குள்ளே போகிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கை மண்ணோடு போய்விடாமல் அந்த வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறான். இரண்டு வகையான பொறுப்புகளை நாம் சமூகத்திலே பார்க்கலாம். சில பொறுப்புகள் அவருக்கு அல்லாஹ் வயது கூட கூட சில பொறுப்புகளை கொடுத்து கொண்டே போவான். சாதாரணமா படிக்கக்கூடிய மாணவன், அதே போல் அதற்கு பின்னால் வாலிபர், அதற்கு பின்னால் திருமணம் எடுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை, அதற்கு பின்னால் ஒரு தகப்பன், இப்படியே அவருடைய பொறுப்புகள் கூடி கொண்டு போகும். இது ஒரு வகையான பொறுப்புகள். இன்னொரு வகையான பொறுப்புகள் மக்களால் திரிக்கப்படுகின்ற, மக்களால் பாரம் கொடுக்கின்ற, மக்களால் நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்புகள். இன்னவே இந்த இரண்டு வகையான பொறுப்புகளும் மனிதர்கள் சுமந்திருக்கிறார்கள்.
எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பொதுவான சில பொறுப்புகளை தந்திருக்கிறான். எங்களை படைத்து அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருப்பது போல, எங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இருப்பது போல, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களோடு களம் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அடியார்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் இருக்கிறது. நாளைய மறுமை நாளே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த முழு உலக வாழ்க்கையுடைய நீதிமன்றத்தை மூன்றாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எப்படியும் வாழலாம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழலாம், அல்லது அதுக்கு மாற்றமான முறையில வாழலாம். எப்படி வாழ்ந்தாலும் நாளைய மறுமை நாளே இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லோரும் கலிமா சொன்னவர்கள், கலிமா சொல்லாதவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொற்று இறுதி மனிதர் வரைக்கும் எல்லாரும் நாளைய மறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹுடைய நீதிமன்றம் நாளைய மறுமையினாலே மூணு வகையான நீதிமன்றம் இருக்கும். முதலாவது வகையான நீதிமன்றம் குஃபர் ஷிர்க் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். இங்கு மன்னிப்பு என்ற வாயிலை அல்லாஹ் மூடி இருப்பான். இங்க மன்னிப்பு கிடையாது. இங்கே போகக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள். பொதுவாக இஸ்லாத்தை ஏற்காதவர் என்று சொன்னாலும் முஸ்லீமாக இருந்து கொண்டோ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள், குஃப்ரோடு வாழ்ந்தவர்கள், இவர்கள்தான் அந்த நீதிமன்றத்திலே அல்லாஹுடைய மன்னிப்புக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள். இது முதலாவது வகையான நீதிமன்றம். இரண்டாவது வகையான நீதிமன்றம் இருக்கிறது ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுடைய கடமைகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எதையெல்லாம் செய்யுமாறு எங்களை கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை செய்யாது வருவது, அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எங்களை தடை விதித்திருக்கிறானோ அதை செய்து விட்டு வருவது, இந்த இரண்டாவது வகை நீதிமன்றத்துக்குள்ளே அடங்கும். பொதுவாக அல்லாஹ் சொல்லிருக்கிறான், சொல்ல வேண்டும், நோம்பு பிடிக்க வேண்டும், வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், ரமலானுடைய காலங்களிலே உடம்பிலே சக்தி இருந்தால் நோம்பு பிடிக்க வேண்டும். இந்த கடமைகளை ஒரு மனிதன் செய்தே ஆக வேண்டும். செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ஏவலை இவன் அயவலாக எடுக்கவில்லை, இதை தவிந்து நடக்கிறான் என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இவரை விசாரிக்க போகிறான். அதே போன்று அல்லாஹ் சில விடயங்களின் பக்கம் நெருங்க வேணாம் என்று எங்களுக்கு தடை விதித்திருக்கிறான், அதன் பக்கமாக நாங்கள் செல்லுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை கபூல் செய்ய மாட்டான். இரண்டாவது வகை நீதிமன்றம் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த உரிமைகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். இதிலே நாம் எல்லோரும் மாட்டிக்கொள்வோம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். மூணாவது வகையான ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமான ஒரு நீதிமன்றம் ஹுகூகுல் இபாத், அடியார்கள் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் தான் அநேகமானவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். காணியை பிடித்துக் கொண்டவர்கள், மற்றவுடைய மானங்களில் விளையாடியவர்கள், தன்னுடைய மனைவிடைய உரிமைகளை பேணாதவர்கள், பிள்ளைகளுடைய உரிமையை பேணாத பெற்றோர்கள், பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள், மக்களை ஏமாற்றிய வியாபாரிகள், அதே போன்று முதலாளிமார்களையும் பெரியார்களையும் ஏமாற்றிய வேலையாட்கள், இவர்களெல்லாம் நாளைய மறுமையிலே மூணாவது வகையான நீதிமன்றத்திலே மாட்டிக்கொள்வார்கள். துரதிருஷ்டவசமாக முதலாம் இரண்டாம் நீதிமன்றங்களை தாண்டி வந்த அநேகமானவர்கள் மூணாவது வகை நீதிமன்றத்திலே சிக்கி நரகம் போகின்ற சில நிலைமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறித்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய மறுமை நாளே அல்லாஹ் ஒரு நீதிமன்றத்தை வைத்திருக்கிறான். அந்த நீதிமன்றத்தால் யாரும் இந்த உலகத்தில் இருக்கின்றதை போன்று தப்பிவிட முடியாது. அன்றைய நாள் அல்லாஹ்தான் அரசன். நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாருக்கும் அரசன் அல்லாஹ்தான். அல்லாஹ் அரசன் மட்டுமல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசன். இந்த உலகத்தை எந்தெந்த எந்தெந்த கன்றிகளை யார் யார் ஆட்சி பண்றாங்களோ, எந்தெந்த பள்ளிகளை யார் யார் நிர்வாகம் செய்யறாங்களோ, எந்தெந்த ஊர்கள் யார் யாருடைய கட்டுப்பாட்டு இருக்குதோ, எந்தெந்த அரசியல்வாதி உலகத்தில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த மன்னர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களோ, எல்லாரும் நாளை வறுமையில அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராக வேண்டும். அல்லாஹுடைய விசாரணை சாதாரணமான விசாரணையாக இருக்காது. அல்லாஹ் குடித்தால் அது கடுமையான குடியாக இருக்கும். அல்லாஹ் யாரையும் உடனே பிடிப்பது கிடையாது. அவர் தவறு செய்கின்ற போது உடனே பிடிப்பது கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுக்கிறார். எதற்காக? நன்மை செய்யக்கூடியவர்கள் நன்மையை கூட்டிக் கொள்ளட்டும், பாவம் செய்கின்றவர்கள் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து அதன் ஊடாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளட்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த உலகத்தில் யாருக்கும் அதாபுல் அக்பர் கிடையாது, பெரிய வேதனை கிடையாது. அதாபுல் அதுனா சின்ன வேதனையை தான் அல்லாஹ் கொடுக்கிறான், சின்ன தண்டனையை தான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டியதற்காக. அதனால் அல்லாஹ் அடியார்கள் தவறு செய்கின்ற போது அவரை முழுமையாக அல்லாஹ் பிடிப்பதில்லை, அப்படியே விட்டு விட்டு தான் பிடிக்கிறான். எனவே அன்பானவர்களே, அநியாயம் செய்கின்றவர்கள் அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்படி இல்லை என்றால் நாளைய மறுமை நாளில் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே அநியாயத்துக்குரிய தண்டனையை நாம் பெற்றுக் கொள்வோம். சிலவேளை அநியாயம் செய்கின்றவர்கள் செய்கின்ற அநியாயத்தை மறந்தாலும் அநியாயம் அநியாயம் செய்தவர்களை மறக்காது. அநியாயம் செய்பவர்கள் அநியாயத்தை மறந்தாலும் அநியாயம் இந்த பாவியை அநியாயம் செய்தவரை மறக்காது. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய காணி அபகரித்திருந்தால் அந்த பாவம் இந்த பாவியை மறக்காது. மற்றவருடைய மானத்திலே விளையாடி இருந்தால் அந்த விளையாடிய பாவம் இந்த பாவியை மறக்காது. சில வேளை அந்த பாவியை பிடித்துக் கொள்ளும், அல்லது அவருடைய பரம்பரையை பிடித்துக் கொள்ளும். ஹதரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பல்லியை அடித்துக் கொள்ளுமாறு சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடுகின்ற போது உலகத்திலே உள்ள எல்லா உயிரினங்களும் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி அந்த நெருப்பை அணைக்க முற்பட்டது. ஆனால் பல்லி மாத்திரம் அந்த வாயினால் ஊதி அந்த நெருப்பை கூட்டிவிட முடிந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லி அடியுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே அந்த பல்லி என்ற உயிரினம் செய்த தவறினால் இன்றும் பள்ளிகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எதை சொல்ல வருகின்றால், சில வேளை பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகள் அந்த குழந்தைகளுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த குடும்பத்துக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். பொறுப்புகள் இல்லாத யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த உலகத்திலே மிக முக்கியமாக வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கண்ணியமானவர்களே, குழந்தைகள் முதல் வாலிபர்கள் வரைக்கும் நீண்டதாக எடுத்துச் சொல்வதற்கு நேரம் போதாது. சுருக்கமாக வாலிபர்கள் திருமணம் முடித்ததுக்கு பின்னால், அதுக்கு அடுத்ததாக பிள்ளைகள் கிடைத்ததுக்கு பின்னால் அப்படி சில பொறுப்புகளை மாத்திரம் நான் நினைவுபடுத்துகின்றேன். முதலாவதாக வாலிபர்கள், இந்த வாலிபருடைய பொறுப்பு என்ன? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்கள் அவருடைய கடமைகளை செய்கின்றார்களா? வாலிபம் என்று சொல்லக்கூடிய வயது இருக்குதே, அது இந்த உலகத்திலே மிகவும் பெருமதியான வயது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கு மூன்று பருவங்களை கொடுத்திருக்கிறார். இளமை பருவம், சிறுபிராயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம், அல்லது அந்த இளமை பருவம் தாண்டி விட்டால் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய வாலிப பருவம், வயோதிப பருவம். இளமை பருவமும் வயோதிப பருவமும் அது எங்களை விட்டும் சாதாரணமான ஒரு பருவங்களாக இருக்கலாம். அந்த பருவங்களை பற்றி குர்ஆன் ஹதீஸிலே ஏராளமாக காணப்படுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த எல்லா பருவங்களை விடவும் வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் இருக்குதே, இது பெருமதியான ஒரு பருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றர கலந்திருந்த அநேகமானவர்கள் வாலிபர்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை எழுதக்கூடிய சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பியவர்கள் வாலிபர்கள். இந்தியாவை வெற்றி கொண்ட முகமது இப்னு காசிமா இருக்கலாம், ஒரு வாலிப வயதில் வெற்றி கொண்டார். அல்லது ஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் இப்னு ஜியாதாக இருக்கலாம், ஒரு இளமை பருவம், அதாவது சாதாரண வாலிப பருவத்தில் வெற்றி கொண்டார். வாலிபம் என்பது ஒரு முது எலும்பு என்று சொல்லுவார், உயிர் நாடி என்று சொல்வார்கள். எங்களை சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய வயது என்று சொன்னாலும் கையாது, அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு வயது. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, நாளைய மறுமையினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான நான்கு கேள்விகளை கேட்பான். அந்த கேள்வியிலே ஒரு கேள்வி வாலிபம். எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். வாழ்நாளை எப்படி கழித்தாய், வாழ்நாளை எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாயா கோபப்படுத்தினாயா, அல்லாஹ் இந்த வாழ்நாளை பற்றி விசாரிப்பான். வாழ்நாளை பற்றி விசாரிக்கின்ற அல்லாஹ் வாலிபத்தை பற்றி விசாரிக்கிறான். வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் வந்து போய்விடும். வாலிபத்தை அல்லாஹ் தனியான குஷனாக தனியான ஒரு கேள்வியாக ஏன் கேட்கிறான் என்றால், வாலிபம் பெருமதியானது. ஒவ்வொரு வாலிபர் இருந்த வாலிபத்தை பற்றி நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். பதில் சொன்னாத்தான் எடுத்த காலை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிறைய வரலாறுகளை சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக குர்ஆனில் இருக்கின்ற சில வரலாறுகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆதம் ஒரு சிலை வணக்கக்காரர். ஒரு வீட்டுக்கு இரண்டு கட்சிக்காரர் வாழ்வதே சிரமமான காரியம். இரண்டு கட்சிக்காரர் வாழ்ந்தாலே அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு போஸ்டர் ஒட்டினா நாளைக்கு அதுக்கு மேல இன்னொரு போஸ்டர். ஆனா இரண்டு மார்க்கங்களை சேர்ந்தவங்க ஒரு வீட்டுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தை ஆதர் ஒரு சிலை வணக்கக்காரர். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகன் அந்த வாலிபர் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனது தந்தையோடு நடந்து கொண்டார்கள். குர்ஆன் சொல்லித்தார புத்திமதியை கேளுங்கள். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஏண்ட அருமை தந்தையே நீங்க ஷைத்தான வணங்கவானாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அசியா, அருமை தந்தையே ஷைத்தான் இருக்கிறானே படைச்ச ரப்புக்கு மாற செய்யக்கூடியவன், நீங்க ஷைத்தான வணங்கவானா வாப்பான்னு சொல்லி ஒரு புள்ள வாப்பாக்கு புத்திமதி சொல்லிக்கிறது. உலக வளமை ஒன்று இருக்குது, வாப்பா உண்மைதான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை வாப்பாக்கு தனது பெற்றாருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுப்பதை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்குது. அந்த பிள்ளை தொடர்ந்து சொல்லுது, அந்த வாலிபர் தொடர்ந்து பேசுகின்றார், யா அபதி இன்னி அஹா, எனது அருமை தந்தையை நான் பயப்படுறேன். நீங்க என்ன வாப்பா இல்லையா, உங்களுக்கு ஒன்று நடந்த அந்த மகனால பொறுக்க இயலா அல்லவா, அதனால என் அருமை வாப்பாவே சைத்தான வணங்கவானாம், சைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பா. அருமை தந்தையே நீங்க சைத்தான வணங்கி வணங்கி சைத்தான உங்களை நண்பனாக மாறி நான் உங்களை சைத்தான வழிகட்டு நீங்க நான் வழிகேட்டுல போயிருக்க வாப்பா, அதனால சைத்தான வணங்கவானான்னு சொல்லி ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய வாப்பாவுக்கு புத்திமதி சொல்லி கொடுப்பதை குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் ஆதர் தந்தை பேச ஆரம்பிக்கிறார். காலாஹிபுன் ஆன் ஆலிஹதியா இப்ராஹிம் லைல்லம் தந்தஹி லர்ஜுமன்னக வஹுஜுருனி மலியா. என்ன இப்ராஹிம் சொல்றாய், இவ்வளவு காலம் நாங்க வணங்கிட்டு வந்த இந்த சிலை எல்லாம் வேணாம் சொல்றயா, அந்த வேலையை நீ விடையில்லண்டா, எனக்கு மார்க்கத்தை சொல்ற வேலையை விடையில்லண்டா, உன்னால கல்லால் அடிச்சு கொள்ளுவேன்னு சொல்லி வாப்பா மகனுக்கு எச்சரிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த அருமையான மகன் அலே அந்த குர்ஆன் அப்படி நீண்டு கொண்டு போது கண்ணியமானவர்களே, அந்த மகன் தனது தந்தைக்கு துவா செய்யறான். இன்றைக்கு ஒரு தந்தை மகனுக்கு புத்திமதி சொன்னா அல்லது மகனுடைய தகப்பனுக்கு பெற்றோருக்கு புத்திமதி சொன்னா என்ன நடக்கும்? அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவங்கள்ல பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழலும் வந்தும் பாவம் செய்யாமல் தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைப்படுத்திய ஒரு நபி ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மூடிய அறைக்குள்ளே அந்த மிஸ்ர் நாட்டுடைய அரசனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னோட பாவத்துக்கு வர வேண்டும், என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த பெண் கேட்கின்ற போது, கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள், நாலா பக்கத்திலுமே உள்ள கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு, ஒரு அரச மனை என்றால் சாதாரணமாக இருக்குமா, ஒரு ஜனாதிபதி மாளிகை என்றால் சாதாரணமாக இருக்குமா, ஒரு அழகான அந்த மாளிகைக்குள்ள எல்லா கதவுகளும் மூடி, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யறதுக்கு எந்த வழியுமே இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முயற்சியை கைவிடவில்லை. மூடின கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள்.
சரி, மூடின கதவு திறப்படுமா? திறப்படாது. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது.
அந்த மூடின கதவு வரைக்கும் நாம் செல்வோம் என்று அவர்கள் முயற்சி பண்ணினார்கள்.
அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த கதவை திறக்க வைத்தான்.
அந்த பாவத்திலிருந்து அந்த வாலிபை அல்லாஹ் பாதுகாத்தான். நாம எல்லாம் என்ன யோசிப்போம், எல்லா பக்கமும் மூடியை செய்ய வழி இல்ல, பாவத்துல விழுந்துருவோம் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். அன்பானவர்களே, அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய முயற்சியை கைவிடவில்லை. என்ன முயற்சி? மூடின கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அதற்கு பின்னால் அரசன் என்ன செய்கிறான்டா, அரசன் அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை புடிச்சு ஜெயில போட்டுவார். என்னுடைய மனைவிய நீங்க பாவத்தை கழிச்சீங்க, என்னுடைய மகளிர தகாத முறையில் நடக்க போனீங்க என்று சொல்லி அந்த மன்னர் என்ன செஞ்சார், அப்படியே கொண்டு சிறையில் அடைச்சிட்டார். சிறையில அடைக்கப்படுகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி, எந்த தவறுமே செய்ய இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறைக்கு போன அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். சிறைக்குள்ள போய் பார்த்தா
அங்க போயிட்டு பார்த்தா ரெண்டு வாலிபர்கள் வெவ்வேறு குற்றங்களுக்காக உள்ள வந்திருக்கிறான்.
அவங்க ரெண்டு பேரும் பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து சொல்றாங்க,
தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு வந்த மாதிரி வழங்க இல்லையே, நீங்க ஒரு நல்ல பிள்ளையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து சிறைக்குள்ள இல்ல குற்றவாளிகள் சொல்லுகிறாரு,
நீங்க நல்லவர் மாதிரி வழங்குதே, சும்மா குழந்தைங்களை உள்ள அடிச்சிட்டாங்களே என்று சொல்லி அல்லாஹ் சிறைக்குள்ள இருந்து நல்ல பேரை வாங்கி கொடுக்கிறான்.
அதுக்குள்ள இருந்த அவர்கள் கனவுகளுக்கு விளக்க சொல்லக்கூடிய அந்த செயல்களை செஞ்சு கொண்டு இருந்தாரு. அது கர்த்தர் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே வெளியே வந்ததுக்கு பின்னால் ஒரு சந்தர்ப்பத்துல அந்த அரசன் வந்து எல்லா பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான்.
நீங்க
எல்லாரும் அந்த மூடின அறைக்குள் இருக்கிற போதும் யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபர் என்ன செஞ்சார், என்ன நடந்துச்சு, எல்லாரும் உண்மையை சொல்லுங்க என்று சொல்லி அரசன் சில காலங்களுக்கு பின்னால வந்து விசாரிக்கிறார். அதுக்கு பின்னால எல்லா பெண்களும்
சொன்னாங்க,
அல்லாஹ் தூய்மையானவன், இந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கிட்ட எந்த கெட்ட குணத்தையும் நாங்க பார்க்க இல்லை. பல வருடங்களுக்கு பின்னால அந்த பெண்கள் உண்மையை சொல்றாங்க, அல்லாஹ் விடுவானா,
அரசனுக்கு முன்னால எல்லாரும் உண்மையை கற்கிறாங்க, அரசனுடைய மனைவியும் அல்லாஹ் விடையில் அரசனுடைய மனைவியும் பேச வச்சான். அந்த ஆயத்துல இறுதிக்கு சொல்றாரு, இறுதிக்கு அந்த மனைவி சொல்றா அரசனுடைய மனைவி,
யூசுப் சொல்லக்கூடிய வாலிபர் உண்மையானவன், நான் தான் அன்றைக்கு போய் சொன்னேன், இன்றைக்கு நான் சொல்றதுதான் உண்மை, அவர் என்ன தப்புக்கு கூப்பிட இல்லை, நான் தான் கூப்பிட்டேன் என்பதாக அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த பெண் சொல்வார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயால இருந்து ஒரு வார்த்தையை வெளியாக்கினான். அந்த வார்த்தை பெருமதியான வார்த்தை, இந்திய வாலிபருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை.
நல்ல நான் சொல்ல இல்ல, என்ன நான் நல்ல ஒன்று தெரிவிக்க பண்ண இல்ல, நிச்சயமா ஒரு ஆன்மா பாவத்தை கண்டா சாயக்கூடிய சுபாவம் உள்ளதுதான், இல்லாமா ரஹிமா ரப்பி, எனக்கு இரக்கம் காட்டி அந்த ஒரு பாவத்துல விழவிடாம சில வருடங்கள் சிறைக்கு அனுப்பினானே, ஏன் ரப்பு என்ன இரக்கப்பட்டு அனுப்பினான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை, ஒரு பாவத்தை செய்ய விடாம சிறைக்கு அனுப்பினான். அந்த சிறையில வருடங்கள் நான் இருந்தேன், ஒரு பாவத்தை செய்ய சென்னதற்காக செய்யாத ஒரு காரணத்துக்காக. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்வது, அல்லாஹ் தடுத்தவைகளை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு உதவி கிடையாது. அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு யாரெல்லாம் தவிந்து போகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதற்கு பின்னால் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹைகோர்ட் போகல, மனித உரிமைக்கெல்லாம் போகல, அவர்கள் அவங்களுக்கு கீழேயே ஒரு அரசருக்கு கீழே இருந்து ஒரு அமைச்சராக கடமையாட்ட ஆசைப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் பேசிய களஞ்சியத்தில நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது, அந்த பொறுப்பு எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த அரசர்கள் கீழாலே சில காலங்கள் கடமையாற்றுகின்றார். அன்பான அல்லாஹுவின் நல்லதே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், வாலிபரனை சொல்லக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள், அவருடைய வாலிபத்தை பெருமதியாக கருதுங்கள். சமூகத்துக்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கது மாத்த கௌமுன் வமா மாத்தத்து ஃபலாயிலுஹும் வஆத கௌமுன் வஹும் மின்நாசி அம்வாத். சில மனிதர்கள் மௌத்தே, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல் மௌத்தாக இல்ல. நாங்க பிறந்து பார்க்கிறோம், நாத்தாண்டில் அழகான ஒரு பள்ளி இருக்குது, நாங்க எல்லாம் சொல்லுகிறோம், இது எங்க வாப்பமா கட்டி போடல, முன்னால வாழ்ந்த நன்மைக்கு அவனை கட்டி போட்டாங்க, அவங்கதான் மௌத்து, அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல, நன்மை போய்கொண்டு இருக்குது. ஹுதுபா கேட்கிறாங்க, எல்லாரும் நன்மையும் போய்கொண்டு இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம், படிப்பதற்கு கொற்றாங்குள்ள அழகான ஒரு பாடசாலை இருக்குது, நாங்க கட்டி போட இல்ல, முன்னால ஒரு சமுதாயம் கட்டி போட்டுட்டு மௌத்தாகிட்டாங்க, அவங்கதான் மௌத்து, அவங்கள நல்லமல் மௌத்தாக இல்ல, ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து நன்மை போய்கொண்டு இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம், பயணம் செய்யறதுக்கு அழகான தெரு இருக்குது, நாங்க கட்டி போடவும் இல்லை, எங்கட பரம்பரை கட்டி போடவும் இல்ல, ஏதோ சமுதாயம் நன்மைக்கு அவன் கட்டி போட்டாங்க, செய்து போட்டாங்க, அதுல பயணம் செய்யறோம், அவங்களுக்கு நன்மை போய்கொண்டு இருக்குது. இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்து சொன்னார்கள், சில மனிதர்கள் வாழுகின்றார்கள், வாழும் போதே மௌத்துதான். அறிவாளிகள், பணக்காரர்கள், அந்த அறிவால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த பணத்தால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, தனக்கு பலம் இருக்கும் அந்த பலத்தால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, தனக்கு அதிகாரம் இருக்கும், தனக்கு அரசியல் பலம் எல்லாம் இருக்கும், அதனால் யாருக்கும் எந்த பலனுமே கிடையாது. சில மனிதர்கள் வாழுகின்ற போதே அவர்கள் மௌத்து, அவர்களால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஊர்லையும் பலர்களையும் நம்ம இனம் காணலாம், ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் ஏதாவது நல்லமல்களை ஹயாத்தாக்கி விட்டு போங்கள், நாங்கள் மௌத்தாலும் எங்களுடைய கபருக்கு அந்த நல்லமல் வந்து கொண்டிருக்கும். எனவே வாலிபருடைய பொறுப்புகளை வாலிபர் துல்லியமாக முக்கியமாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற போது நாளை மறுமையிலே நாம் சுவர்க்கத்தை பரிசாக அடைந்து கொள்வோம். அடுத்ததாக அந்த வாலிபர்கள் திருமணம் முடிப்பார். திருமணம் முடிக்கின்ற வயது இருக்கிறது, அது ஒரு பெருமதியான வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க சக்தி இருந்தும் திருமணம் முடிக்காம மௌத்தாகிறாங்களோ அந்த மௌத்து நல்ல மௌத்து அல்ல, கெட்ட மௌத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எனவே திருமணம் முடிக்க சக்தி உள்ள வாலிபர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமண வயது அடைந்திருக்கக்கூடிய வாலிபர்கள், அவருடைய பொறுப்புதாரிகளே, பெற்றோர்களே, பிள்ளைகள் வயதை அடைந்திருக்கிறார்களா, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளிலே ஒரு பகுதியை, ஒரு பாவத்துடைய ஒரு பகுதியை நீங்களும் சுமப்பீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸில் சொல்லி வைத்த எச்சரிக்கையாக இருக்கிறார். அன்பானவர்களே, திருமணம் இருக்குது, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி நபி வரை, இறுதி மனிதர் வரைக்கும் உள்ள ஒரு சுன்னத்தான் அவன். நபிமார்கள் எல்லாரும் திருமணம் முடித்திருக்கிறார்கள், பிள்ளை ஊட்டி இவடு வாழ்ந்திருக்கிறார்கள். திருமணம் முக்கியமான ஒரு அமல், ஒரு இபாதத், ஒரு சுன்னத். எனவே இந்த திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்குதே, அது ஒரு பெருமதியான ஒரு. திருமணம் முடிச்சதுக்கு பின்னா நாங்க பார்க்கிறோம், கணவன் வித்தியாசமான ஒரு செலவு, வித்தியாசமான ஒரு அன்பு, அன்பை கொட்டுகிறான், பணத்தை கொட்டுகிறான், வித்தி எங்கே இருந்து வந்த அன்புக்காக வேண்டி செலவழிக்கிறான். பாப்பா அம்மாவுக்கு செலவழிக்காத எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய மனைவிக்காக நிறைய செலவழிக்கிறார். தன்னுடைய உறவுகள், சகோதரிகளுக்காக கொடுக்காத எவ்வளவு பணங்களை தன்னுடைய மனைவிக்காக செலவழிக்கின்றார்கள். எனவே அந்த உறவு இருக்குதே, ஒரு பெருமதியான உறவு. எனவே திருமண மதத்தில் இணைவதற்கு முன்னதாக நாங்கள் அதை பற்றி படிக்க வேண்டும். இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் அதிகமான டிவோர்ஸ், அதிகமான தலாக்கு நடக்குது. காரணம் என்னண்டா, விளக்கம் இல்லாம திருமணம் முடிக்கிற. இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு போறதுக்கு 6 மாசம் ட்ரைனிங் போறோம், வெளிநாட்டுக்கு போறதுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் போறோம், ஜப்பான்ல ஒரு ஜொப் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் போறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வாழ்க்கை திட்டம், இந்த வாழ்க்கையை படித்துக் கொள்வதற்கு ஏன் நம்ம பயிற்சி எடுக்கக்கூடாது? ஒரு ஆண்டு அல்லாஹ் சொல்லுகிறார், திருமண வாழ்வு என்பது அமைதியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு திருமணத்தினுடைய அமைதி கிடைக்குதா, நிம்மதியை இல்லமாக்குறோமா? திருமணத்தால கணவனுக்கு நிம்மதி இருக்குதா, திருமணம் முடிச்சதால மனைவிக்கு நிம்மதி இருக்குதா? சில சொல்லுவாங்க, இருந்த நிம்மதியும் திருமணம் முடிச்சதால போயிட்டு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, தலாக் இன்றைய சமூகத்தில் நடக்கிறதுக்கு பிரதான காரணங்கள் ஒன்று புரிந்து கொள்ளாம இருக்கிறது. நாங்க எல்லாரும், எல்லா கணவன்மார்களும், எல்லா ஆண்களும் திருமணம் முடிக்கின்ற போது அதற்கு அவர்கள் சொல்லி தருவார்கள், கபில்து நிகாஹஹா வ தஜீஜஹா பி சதாக்கி மதுக்கு என்று சொல்லி தருவாங்க. ரலீது பிஹா என்று நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இந்த ரலீது என்பது பொருந்தி கொண்டு விட்டேன் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. நாங்க யாரோ பொருந்தி கொண்டோம், யாரோ பொருந்தி கொண்டோம், எங்களுடைய அந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்கின்ற போது உள்ளத்திலே ஆழமாக ஒரு உரையத்தை பதிக்க வைக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வளைந்த எலும்பிலிருந்து பழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், அவர்களிடத்திலே குறைகள் இருக்கும், நல்ல முறையிலே பேச தெரியாத குறை இருக்கும், நல்ல முறையிலே சமைக்க தெரியாத குறை இருக்கும், நல்ல முறையிலே கணவனை கவனிக்க தெரியாத குறை இருக்கும், அதிகமாக தூங்கக்கூடிய குறை இருக்கும், அதிகமாக மறதி என்ற குறை இருக்கும், திருமண வாழ்விலே இல்லறத்திலே குறைபாடுகள் இருக்கும், பிள்ளைகள் வளர்க்க தெரியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த பெண்ணை என்னுடைய ஹலால் மனைவியாக கபூல் செய்து கொண்டேன் என்று சொல்கிறோம் நாங்கள். அதுக்கு பின்னால திருமணம் முடிச்சு இன்னொரு பிரச்சனை வந்துட்டா வீட்டுக்கு போங்க அனுப்பிடலுமா, உன் அம்மாவோட போய் சேர்ந்துக்குன்னு அனுப்பிடலுமா, அடிக்கலுமா? நாங்க தானே சொல்லிட்டோம் பலவீனமான பெண் என்னுடைய மனைவியாக கபூல் செஞ்சிட்டேன். அப்படி விரட்டினா, அப்படி அடிச்சா, அப்படி அவங்களை தொந்தரவு கொடுத்தா ஆண் சொல்லுது ஒரு விஷயத்தை. ஆண்கள் தான் ஆண்கள் தான் அவங்க யாரு தெரியுமா? பெண்களை நிர்வகிக்க தெரியணும், பெண்களை பராமரிக்க தெரியணும். பிரச்சனை வந்ததும் பெண்ணை தூக்கி மாப்ப, பெண்ணை தூக்கி அப்படி வாப்பமர வீட்டுக்கு அனுப்புறவங்க இல்ல ஆண்கள். அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான், உங்களோட பணத்தால அந்த பெண்ணுக்கு செலவழிக்கணும். பெண்ணுடைய பணத்தால தான் செலவழிக்கிறது அல்ல, பெண்ணுடைய சீனத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது அல்ல, பெண்ணுடைய காணி பூமியை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது அல்ல, உங்களுடைய செல்வத்தால் அந்த பெண்ணுக்கு செலவழிக்கணும். அதுதான் ஆண்கள், அவங்கதான் உண்மையான ஆண்கள். பிரச்சனைகள் வருகின்ற போது வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க உண்மையான ஆண் அல்ல. குர்ஆன் சொல்லி சார புத்திமதன்மானவர்களே, எனவே திருமண வாழ்க்கையை பத்தி படிப்போம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் கிடைக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் தலாக்கில் போற, தலாக்கு முடிஞ்சு மூணு தலாக்கு முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் சில மனிதர்களோட சின்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா, அல்லது அவங்களோட கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி பார்த்தா சொல்லுவாங்க, அதுல குடும்ப வாழ்க்கையை பத்தி தெரியாது, உண்மையில நான் தவறு செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்காக அல்லாஹ் எனக்கு நரகத்தை தந்து விட கூட, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், என் பெண் நல்லவர் சாலிஹானவர், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், அதுல எனக்கு ஒன்றுமே செய்யலாதான். மூணு தலாக்கு முடிஞ்சு கண்ணியமானவர்களே, எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய வாழ்க்கை. திருமணம் முடிச்சுட்டு 7-8 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள தொடர்பாடு இருக்கும். நாங்கள் எல்லாரும் விரும்பிய விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான், இன்றைய தொடர்பாடல் கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பால் அப்படியே தூண்டிச்சிருக்கு. அது வாட்ஸ்அப் ஆயிக்கலாம், வைபர் ஆயிக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், எல்லாம் கணவன் மனைவி எப்படி தொடர்பால் இருக்கணுமோ அந்த தொடர்பால் அப்படி இன்றைய யுகம் அப்படியே தூண்டிச்சிருக்கு. ஒரு வருஷம் வெளிநாட்டுக்கு போய் மாப்பிள்ள இருந்துட்டு வாரத்து கடையில மனைவி என்ன செய்யறா? எல்லாம் பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கா. இன்றைய உலகம் அப்படி ஆக்கி கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. முந்தைய ஒரு காலங்கள்ல நாங்க 2-3 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் இருப்போம், ஆனா சரியத்துல அப்படி இருக்க அனுமதி இல்ல. பல மக்கள் அணியை கேட்டு பாருங்க, அனுமதி இல்ல. ஆனா முந்தைய ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க, எங்கட ஆச்சிமார் அத்தமார் பழைய காலத்தில் உள்ள இருந்தாங்க. அன்றைக்குள்ள பெண்கள் இருக்கலா, உணர்வுகள் என்பது அது பணத்தை கொடுத்து கட்டுப்படுத்தலா, அது உணவை கொடுத்து கட்டுப்படுத்தலா, அது அனுபவிச்சே தீரணும் கண்ணியமானவர்களே. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்தி இருந்தும் யாரெல்லாம் திருமணம் முடிக்காம ஒத்தாகிறாங்களோ அது கெட்ட முத்து சொன்னார்கள், உதுபில் அல்லாஹ் பாதுகாக்கவே. எனவே அன்பானவர்களே, திருமண வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பின்னால மனைவியுடைய உரிமைகள் விஷயமாக கட்டாயமாக படியுங்க, உலமாக்கள் அணுகி படியுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலமாக்கள் துவார அந்த துவாவை கேட்டுக்கொள்ள, அல்லாஹும்ம ஜன்னி விஷயத்தான ஓ ஜன்னி விஷயத்தான மாரதத்தன, அந்த துவாவை மட்டும் கேட்டுக்கொள்ளவாரு. கண்ணியமானவர்களே, அந்த துவாவை வாயால ஓதிருந்தா சொல்லி வராது. அந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில வரும். எங்கட மனைவி இடத்துல குறைகள் இருக்கலாம், நாட்டு ஆளக்கூடிய ஜனாதிபதியா இருக்கலாம், பெரிய பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கலாம், பெண் என்றா குறையில் அவங்க மசூரா கேளுங்க. அந்த மசூராவை முடிவாக்குற பொறுப்பு உங்களை பொறுப்பு, பெண்களுடைய மசூராவை முடிவாக்காதீங்க. எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த விஷயத்துல ஒவ்வொரு கணவன்மாரும் தங்களுடைய பொறுப்புகளை விளங்கிக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தலாக்குக்கு போக கூடாது. இன்றைக்கு சில மக்கள் பல காரணங்கள் இருக்கு தலாக்குக்கு. அதுல சில காரணங்கள் சொல்லுவாங்க, என்ன மனைவிக்கு நல்லா சமைக்க தெரியா, அதுக்கு தலாக் பண்றாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க, அதுல ஒரு முகத்தை காட்டி நாங்க இன்னொரு முகத்தை தந்துட்டாங்க. நாங்க பெண் பார்க்க போகும் போது அழகான வீடு இருந்துச்சு, திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலதான் தெரியும் அது வாடகைக்கு எடுத்த வீடு. திருமணம் பேசி 2-3 மாசம் வச்சிருந்தாங்க அந்த பானங்கள்லாம். மாப்பிள்ள ஓடிட்டு வந்தார் பெரியூர் பெஜுரோல, திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலும் தெரியும் வாடகை கொடுத்த பெஜுரோ, ஊருக்குள்ளா கடன். காலப்போக்கில் பார்த்தா பெண்ணுடைய நகையும் இல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது. அதனால திருமணம் என்ற வாழ்க்கை இருக்குது, ஒருத்தர நிம்மதிய பறிச்சதுக்குள்ள வாழ்க்கை அல்ல, எங்களை கஷ்டத்தை போடக்கூடிய வாழ்க்கை அல்ல, நிம்மதியை தேடக்கூடியது. குர்ஆன் சொல்லி தருகிறது நிம்மதி எங்க இருக்குதா, திருமண வாழ்க்கையில தான் நிம்மதி வச்சிருக்கான். எனவே கண்ணியமானவர்களே, திருமண வாழ்க்கையின் ஊடாக நிம்மதியை தேடிக் கொள்ளுங்கள். எனவே ஒவ்வொரு கணவன்மாரும் திருமணம் முடிக்கின்ற போது பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அந்த கணவனும் மனைவி சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாங்க, ஒன்றோ ரெண்டு அப்படி பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற போது பிள்ளைகளுடைய பொறுப்புகள் நிறைய இருக்கு. நாம் எல்லாம் பொறுப்புதாரி. என்னோட பிள்ளைக்கு முதல் முன்மாதிரி மொண்டசூர்ல உள்ள டீச்சரோ, ஸ்கூல்ல உள்ள சேரோ, அல்லது மக்தபில் உள்ள முஅல்லிமோ, அல்லது குர்ஆன் மதரசாவில் உள்ள லெப்ப மௌலி அவங்களோ இல்ல, எங்களுக்கு முதல் முன்மாதிரி தாய். முதல் முன்மாதிரி எங்கட குழந்தைகளுக்கு தாய். முதலாவது ஒழுக்கத்தை நல்ல நல்ல வார்த்தையை எங்கட குழந்தை படிப்பது தாயுடைய மடியில. அதனால நான் சொல்லுவாங்க, அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. மாப்பா உமாட்ட பண்பாடு அகிலாக்கு நல்ல குணம் இல்லைன்னா பிள்ளைகள் இருக்காது. அதனால ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல முறையில வாழ வேண்டும். இமாமுன் அஷ்ராஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதுல ஹாபிதானாங்க. எந்த மதரசால, எந்த மதரசாலையும் இல்ல, எங்க 7 வயதுல ஹாபிதானாங்க? இமாமுன் அஷ்ராஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதுல ஹாபிதான். ஒரு தாயுடைய மடியில, ஒரு தாயுடைய பராமரிப்பு 7 வயதுல அந்த பிள்ளைய ஹாபிலா இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு 7 வயது பிள்ளைக்கு சூரா பாத்தியாவ தெரியுமா? 7 விடுவோமே திருமணம் முடிச்சாச்சு, சூரா பாத்தியாவ தெரியாது, அசையாதோ தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நிலைமை மிகவும் பலவீனமாக இருக்குது. சில சில பகுதிகளுக்கு போய் சில சில விஷயங்களை விசாரிச்சு பார்த்தா கவலையா இருக்கு. எங்களோட முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க. இலங்கையில கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்கள், அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு பள்ளி வாயலுக்கும் 5-10 ஏக்கர் காணிகளை வக்ஃப் செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களுடைய கபருக்கு வாரத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? எனவே அன்பானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்ப்போம். ஒரு ஹதீஸ் உங்களோட சிந்தைக்கு நான் விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவம் போதும் எங்களை எல்லாரையும் கஷ்டத்தை போடுறது, எங்களை எல்லாரையும் நாளைய மறுமையில் அல்லாஹ்ட்ட மாட்டி கொடுப்பதற்கு ஒரு பாவம் போதும். கஃபாபில் மரி இஸ்மன் அய்யுலைய மையூர், யார் யாருக்கெல்லாம் செலவழிக்க கூடிய, எங்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோமோ, அவங்களுக்கு நல்லவைகளை சொல்லி கொடுக்காம அவங்கள அழிவுல போடுவது, அவங்களுக்கு நல்ல வழிய காட்டி கொடுக்காம அவங்கள இருள போடுவது, அவங்கள மார்க்கத்து சொல்லி கொடுக்காம அவங்கள வெறுமனே சாண்டோடித்தனம் அந்த உலகத்தோட மாத்திரமுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்குது. இந்த ஒரு பாவம் போது ஒரு மனிதனாலே மறுமையில் அல்லாஹ் ஒருத்தர மாட்டி கொடுத்து. இன்னைக்கு எங்கட குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்படுகிறாங்களா? குழந்தைகள் எல்லாம் வளருதா? கொஞ்சம் யோசிப்பாரு. குழந்தைகள் எல்லாம் வளருதா, வளர்க்கப்படுகிறதா? பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறாங்களா, அல்லது குழந்தைகள் தானாக வளர்கிறாங்களா? வீட்டுல நாய் பூனை அதே போன்று பறவைகள் கோழி இவையெல்லாம் வளர்ற மாதிரி எங்கட குழந்தைகள் வளர்றாங்களா, அல்லது பெற்றோரால வளர்க்கப்படுறாங்களா?
கொஞ்சம் யோசிப்போம்.
சாதாரணமா யாரும் யோசிக்காதீங்க, எல்லாரும் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பாரு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறார். அந்த அமானிதத்துக்கு நாம் எல்லாம் அல்லாஹ் ஒரு சில ஜவாபு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே வெற்றி பெற்ற மூமின்களுடைய தன்மையை அல்லாஹ் வளமைப்படுத்துகின்றான்.
قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ
الله வெற்றி பெற்ற மூமின்களுடைய தன்மை அப்படியே பிரிச்சிட்டு வாரார். அந்த இடத்துல அல்லாஹ் வல்லதீனம் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட அல்லாஹ் பல சிபத்துகளை சொல்லி இறுதியில் ஒரு சிபத்தை சொல்கிறார்.
வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன்
அவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை, அவர்களை நம்பி அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதமின் அந்த குழந்தைகளை நல்ல முறையில பராமரிப்பார்கள், அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், அவர்களுக்கு பணத்தை கொடுக்காவிட்டாலும் பண்பாடை கொடுப்பார்கள், அவர்களுக்கு உலகத்தை கொடுக்காவிட்டாலும் மறுமையை கொடுப்பார்கள், இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களை கொடுக்காவிட்டாலும் குர்ஆனை கொடுப்பார்கள், படைப்பினங்களை உள்ளத்திலே கொடுக்காவிட்டாலும் படைச்ச ரப்பை உள்ளத்திலே கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்காக வேண்டிய கண்ணீரை அல்ல, மறுமைக்காக வேண்டிய கண்ணீரை கண்ணிலே கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நல்லவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான பெற்றோர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த அமானியத்தை நல்ல முறையில் நிறைவேற்றியவர்கள். இப்படி நிறைவேற்றினால் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? உங்களுக்குரிய கூலி, இவங்க தான் ஜன்னத்துல் பிரதோஷ சுவர்க்கத்துக்கு நிரந்தர சொந்தக்காரர். யார் தெரியுமா? அல்லாஹ் நம்பி கொடுத்த அன்பளிப்புகளை நல்ல முறையில் செய்யக்கூடியவர், அல்லாஹ் நம்பி கொடுத்த அமானினங்களை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவர். எனவே அன்பானவர்களே, எங்களோட குழந்தைகளை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். எங்கள்ட்ட ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொண்டா, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளைகளை கொஞ்சம் தூர நோக்கமா யோசிப்போம். 20 வருடங்கள்ல யாரோ ஒரு ஆணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அல்லது எங்கட ஆம்பளை பிள்ளையா இருந்தா 20 வருஷத்துக்கு பின்னால யாரோ ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைய வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் புள்ள மாப்பிள்ளைக்கு தகுதியா? ஏன் புள்ள இன்னத்தர கரம் பிடிக்க தகுதியா? ஏன் மகள் இன்னத்தருக்கு மாப்பிள்ளையா போக தகுதியா, மனைவியா போக தகுதியா? கனிமான அல்லாஹுவே நல்லடியார்களே, கொஞ்சம் யோசி. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு சென்றா 22-25 வருஷத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு பிள்ளையுடைய தகப்பன, ஒரு பிள்ளையுடைய தாய வளர்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி யோசி. கனிமான அல்லாஹுவே நல்ல அல்லாஹ் நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறான். சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம், சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம். உதாரணமாக பாவத்துல போய் விபச்சாரத்துல போய் ஒரு பிள்ளை கிடைச்சிட்டுண்டா, 1000 குர்ஆன் ஓதினாலும் கோடி கணக்குல நாங்க சதக்கா கொடுத்தாலும் ஹராத்துல பிறந்த உள்ள ஒரு காலமும் ஹலாலா மாறும், ஹராம் ஹராம் அதை நாங்க ஒரு காலம் ஹலால் கூட்டிட்டு சொல்ல மாட்டோம், அதுக்கு மாற்றமா தான் சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு பேரு வச்சா பேர்த் சர்டிபிகேட்லயும் பொய்யான ஒரு பேரை கொடுப்போம், அங்கேயும் ஹராம் நடக்குது. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளை எதிர்கால திருமணம் முடிச்சு கொடுத்தா பிள்ளைக்கு பொறுப்புதாரியாக ஒரு பொய் பேரை சொல்லித்தான் பொறுப்புதாரி ஆக்குவோம். இப்படி பல அநியாயங்கள் அதுல நடக்கும். இந்த பாவத்துக்கு தௌபா இல்லை, சில பாவங்களுக்கு பொதுவா தௌபா செய்யலாம். உதாரணம், அவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி நீத்து வச்சிருக்கிறாரு, 10 வருஷத்துக்கு முன்னால இவர் ஒரு மோசமான ஒரு தலையில ஒரு முதலாளி அறிந்திருக்கிறாரு, 8 கிலோ அரிசியை கேட்டா என்ன செய்வாரு, இவர் 5 கிலோ தான் கொடுப்பாரு, 20 கிலோ அரிசியை கேட்டா அல்லது 20 கிலோ தீனிய கேட்டா 2-3 கிலோ குறைச்சி கொடுப்பாரு, அல்லது பணங்கள்ல மோசடி செய்வாரு. இப்படிப்பட்டவர் 10-20 வருஷத்துக்கு பின்னால அந்த தவற உணர்ந்து என்ன செய்கிறாரு, அன்றைக்கு 3 கிலோ அன்றைக்கு 5 கிலோ உங்கள்கிட்ட நான் மோசடி செஞ்சிட்டேன், இந்தாங்க அதுக்குரிய பணம், மேலதிகமா அவருக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஹஜ் உம்ராவுக்கு போவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச சௌபா பாவம் 10 வருஷத்துக்கு பின்னால ஒரு சௌபாவோட அதுக்குரிய பரிகாரத்துல முடிஞ்சது. ஆனா விபச்சாரத்தால பிறந்த பிள்ளை எப்படி ஹலாலாக மாறாதோ அதே போலதான் எங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்க, குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காம மூத்தாங்க, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய வழிகளை சொல்லிக் கொடுக்காம மூத்தாங்க,
இந்த உலகத்தை அல்ல மறுமையை கொடுக்காம விட்டாங்க. உலகத்துக்கு அவன் எல்ல மறுமைக்கு அவனை கண்ணீர் வடிக்காத பிள்ளைகளை உருவாக்குற. எனவே மறுமைக்காக கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளை, படைச்ச ரப்புக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகள், குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளை, இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் புறமையில நாளை மறுமையில நான் தோற்க போக வேண்டும் என்று உள்ளத்துல ஆழமாக சுமந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோராக நாங்கள் எல்லாம் வரோம். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நிறைய பொறுப்புகளை எல்லாம் தந்திருக்கிறார். நாளை மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல விசாரணைகளை விசாரிக்க போகிறார். அதுல ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, எங்களுடைய பொறுப்புகளை பற்றி எல்லாம் விசாரிப்பார். அந்த பொறுப்புகளுக்கு நாம் எல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுக்காத வகையில் எங்களுடைய காலை நகர்த்த முடியாது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற செல்வங்களை பெருமதியாக கருதுங்கள். அவருடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதீர்கள். உங்களோட குழந்தைகள் பலவீனமான விளையாட்டை விளையாடுறாங்களா, உடம்ப நாசப்படுத்தக்கூடிய உடம்ப நோயில போடக்கூடிய விளையாட்டை விளையாடுறாங்களா, அதை தடை செய்யணும். எங்களுடைய பிள்ளை யாரோட பழகுறாங்க கொஞ்சம் கவனிக்கணும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள், நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் எல்லாரையும் விசாரணை செய்வான். நாளை மறுமை நாளுக்கு ஒரு பேரைக்கு யோமித்தி, நன்மை தீமைகளை விசாரிக்கும் நாள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ்ல சொன்னார், உண்மையான புத்திசாலி யார் என்றால் மந்தான். இந்த உலகத்தில் அவர் விசாரணை செஞ்சு போறோம். மறுமையில அல்லாஹ் அவரை விசாரிக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல தன்னை விசாரணை செஞ்சு கொள்ளணும். தான் மனைவியோடு நடந்த வாழ்க்கை நல்லதா, தான் வாலிப காலத்தை கழித்தேன் இது நல்லதா, தான் பிள்ளைகளோட நல்ல முறையில் நடந்திருக்கிறேன், இந்த ஒவ்வொருவரும் தன்னை பற்றி விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, அதே போன்று இன்னும் இதர நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. பள்ளியிலே கடமை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லாம் நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பள்ளியிலே அதான் சொல்லக்கூடிய முஅதினாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒருமுறை சுபஹு தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், பிலாலே, உங்களுடைய காலடி சத்தத்தை நேற்று நான் தூரக்கத்துல கேட்டேன், நீங்க என்ன அமல் செய்றீங்க? அந்த சபையில பிலால் ரலியல்லாஹு தஆலா மாத்திரமல்ல, ஏனைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நிறைய பணக்காரர் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா பார்ப்பதற்கு அசிங்கமானவர், கருப்பு தோட்டம் உடையவர், முகம் பிரகாசம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து உங்களுடைய காலடி சத்தத்தை துவக்கத்துல கேட்டேன் என்று சொல்லலாம் கேட்ட போது சொன்னாங்க, ஒவ்வொரு எடுத்ததும் நான் இரண்டு ரக்கா சுன்னத் தஹியத்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதுடைய காணிக்கையை தொழுது கொள்வேன், இது என்னுடைய வாழ்க்கையில வளமை, எங்க போனால் இதை செஞ்சு கொள்வேன் என்று சொன்னாங்க. சனியமாரவர்களே, இந்த ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் துவக்கத்தில் அழைத்தப்படுத்திக்கிறார். எனவே நாங்களும் சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது, அதுவும் பாரதூரமானவை. சில வேளை அந்த அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சால் நாங்கள் சுவர்க்க போறதுக்கு அந்த அமலே எங்களுக்கு போதுமானது. அதே போன்று செல்வந்தர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், பட்டதாரி இருப்பீர்கள், ஆசிரியர் இருப்பீர்கள், வளமாக்கி இருப்பீர்கள், எல்லோரும் பொறுப்பை இழந்து கொள்ளுங்கள். நாட்டிலே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்கள். நாங்கள் சந்திக்கின்ற சவால் அல்ல, எதிர்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால். என்னைக்கு எங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் முகம் கொடுப்பதற்காக அகிலே நீங்க ஜமீஸ் சொல்லுமா, எல்லா துறையிலையும் மாற்றா எல்லாம் இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு சொத்தாக ஜம்மியா இருக்கு. இன்னைக்கு நாங்க பார்த்தோம் ஹலால் பிரச்சனையில் ஜம்மியா முகம் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னால வந்த இனவாத பிரச்சனைகள்ல ஜம்மியா முகம் கொடுத்தாங்க. அன்பானவர்களே, எனவே நிறைய சியாங்களுக்கு மத்தியில சமூகத்துக்கு சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எனவே எமது ஊர்களையும் சில சில ஊர்களில் நிறைய விஷயங்களை நாங்க செய்யணும். அதாவது ஒரு குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருந்தா நிறைய விஷயத்தை செய்யலுமோ, அதே போன்று ஒரு ஊரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தா நிறைய விஷயங்களை செய்யலாம். அதே போன்று பல ஊர்கள் சேர்ந்த சம்மேளனங்கள் நிறைய விஷயம் செய்யலாம். எனவே பணக்காரன் சொல்லக்கூடியவர்கள் அல்ல அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை புத்தி ஜீவிகளை கொண்டு நல்ல வழிகளுக்கு பயன்படுத்துங்க. அப்படி இல்லைண்டா நாளைய மறுமை நாள் அல்லா அந்த பணத்தை விசாரிக்க போகிறான். எனவே செல்வம் உள்ளவர்கள் செல்வத்தை செழிப்பாக நல்ல முறையில் செலவழியுங்கள். செல்வம் உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் நல்ல மனத்தோடு வாழுங்கள். பணமும் மனமும் ஒன்று சேர்கின்ற போது நிச்சயமாக அந்த பணத்தால் முஸ்லிம் சமூகத்துக்கு மனம் வீசும். எனவே நிறைய செல்வந்தர்கள் சமூகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அதனால எங்கட செல்வத்தை தீனுக்கு ஒரு பகுதியை கொடுப்போம், மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பகுதியை கொடுப்போம், நாங்க படிச்சிருக்கிற எங்கட கல்வியை மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டிய கொடுப்போம். எனவே கண்ணியமானவர்கள் நிறைய பொறுப்புகள் நான் ஞாபகப்படுத்தினேன். அதுல மிக முக்கியமான ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின வாலிபருடைய பொறுப்புகள், வாலிபர்களே உங்களுடைய பொறுப்புகளை மீறி நீங்கள் செய்யப்பட்டு விடாதீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செய்யப்படுங்கள். நாளைய மறுமையினால இந்த உலகத்துல என்ன வேலை செஞ்சால் நாளைய மறுமையினால் அல்லாஹ் என்னிடத்துல விசாரிக்க போகிறான் என்பதை உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக திருமணம் முடிச்சு
போயிட்டா திருமணம் முடிச்சு சந்தோஷமாக ஒரு வீட்டுல ஒரு கிளி பிள்ளைய போல ஒரு கதை செல்லமாக போல ஒரு பிள்ளைய வளர்த்து கொண்டிருந்த அந்த பிள்ளை எங்களை கையில ஒப்படைக்கலாம். அதுக்கு பின்னால் அந்த பிள்ளையோட சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அந்த புள்ளை வீட்டு இருக்கின்ற போது வீட்டுல சமைக்க மாட்டா, வீட்டு இருக்கும் வீட்டு வேலை செய்ய மாட்டா. அதுக்கு பின்னால ஒரு மனை, அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியாக வந்துட்டா அந்த பெண் எப்படியோ எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டா நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அன்பானவர்களே, இப்படி உங்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண்களுக்கு மாற்றம் செய்து விடுவார்கள். அவருடைய தவறுகள் நடக்கின்ற போது முறையாக அவர்களை திருத்துவதற்கு முயலுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எந்தெந்த விஷயங்களுக்கு திடீர் முடிவு எடுத்து விடுவார்கள், உளமாக இருக்கிறார்கள், புத்திஜீவி இருக்கிறார்கள், பொறுப்புதார் இருக்கிறார், நிர்வாகிக்கிறார்கள், இவர்களை அணுகி சில மசூதாக்கள் எடுத்துக்கொள்ங்கள். அதுக்கு அடுத்ததாக நான் பெற்றோர்களுடைய பொறுப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். சாதாரணமான ஒரு பொறுப்பல்ல, சாதாரணமான ஒரு பொறுப்பல்ல பெற்றோர்கள். குழந்தை கண்ணியமானவர்களே, குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும், குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழி அதிகம் என்று சொல்வார். எனவே குழந்தை அல்லாஹ் எங்களுக்கு பல சோதனைகளுக்கு அப்பால் தந்திருக்கிறார். எனவே இந்த குழந்தைகளை செல்வமாக கருதுங்கள். குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தால் நாளைய மறுமையிலே எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படி என்றால் இந்த குழந்தைகளே எங்களுக்கு விரோதியாகி விடுவார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல, எங்களுக்கு எதிரிகள். எங்களுடைய வீட்டுக்குள்ளே அல்லாஹ் எதிரிகளை உருவாக்குவார். எப்போது தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காத போதும், தாய் தாப்பரை மதிக்கக்கூடிய அந்த முறையை சொல்லிக் கொடுக்காத போதும், தீனுடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்காத போது, தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்காத போது, மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்காத போது, குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்காத போது, ஹதீஸை பற்றி சொல்லிக் கொடுக்காத போது, நிச்சயமா அந்த குழந்தை தான் எங்களுக்கு முதல் எதிரியாக மாறுவார். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், பிள்ளைகளாலேயே பெற்றோர்கள் கொலை செய்யப்படுகின்ற செய்திகளை பற்றிய செய்திகளை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களை சமூகத்தில் இன்னும் நாங்க பார்க்கிறோம். அநேகமான பெற்றோர்கள் அல்ல, ஒரு சில பெற்றோர்கள் எந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த பிள்ளைகளையே இவர்கள் நாசப்படுத்துகின்ற, அந்த குழந்தைகளையே துஷ்பிரயோகம் செய்கின்ற எத்தனையோ பெற்றோர்களை சமூகத்திலே பார்க்கிறோம். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ் எங்களை நம்பி தந்திருக்கின்ற இந்த அமானிதங்களுக்கு துஷ்பிரயோகம் செய்து விடார்கள், இந்த அமானிதங்களை வீணாக்கி விடாதீர்கள். நாளை மறுமை நாள் இந்த அமானிதத்தை பற்றி நாளை மறுமை நாள் அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையிலே எங்களை விசாரிப்பதற்கு முன்னதாக நாங்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு விசாரணையும் செய்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணையிலே வெற்றி பெற நல்ல கூட்டமாக அல்லாஹ் அனைவரையும் கபூசிக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய மனைவி சாலிஹான மனைவியாக கபூசிக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகள் இருந்தால் அதை கொண்டு தண்டித்து விடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனைவியுடைய குற்றம் குறைகள் இருந்தால் அவளுடைய நலவுகளை கொண்டு அந்த குற்றம் குறைகளை மறைக்கக்கூடிய நல்ல கணவராக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகள் நல்ல வழிகளை சொல்லிக் கொடுத்த கணவன்மார்களாக, பெற்றோர்களாக எங்களை கபூசிக்குவாயாக. யா அல்லாஹ், சமூகத்துக்கு நிறைய சேவை செஞ்ச வாலிபர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தான இந்த உலகத்திலே நல்ல அமல்களை ஹயாத் நிறைய தியாகம் செஞ்சவர்கள் எல்லாம் பகலை போன்று தியாகம் செய்தவர்கள், லட்சக்கணக்கான செல்வங்களை எல்லாம் உனக்காவணி தியாகம் செய்தவர்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பள்ளி நிறையிலே நாட்டில் இருக்கக்கூடிய 2000 மேற்பட்ட பள்ளிகளுக்கு மூதாதையர்கள் வக்ஃப் செய்த காணி இருக்கிறது யா அல்லாஹ். எனவே வக்ஃப் செய்து விட்டு சென்று அத்தகையவர்களுக்கு கபரிலே நிம்மதியை கொடுத்துருவாயாக யா அல்லாஹ். அவர்கள் நாங்கள் கேட்கக்கூடிய துவாவில் ஒரு பங்கு கொடுத்துருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்தை நல்ல மௌத்த ஆக்கிடுவாயாக. கலிமாவை முடிந்தவர்களை எங்களுடைய மௌத்த எடுத்துருவாயாக யா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை நல்லவர்கள் ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட குழந்தைகள் எங்களுடைய புத்திமதிகளை கேட்டு நடக்கூடிய ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். குழந்தைகள் மௌத்துக்கு பின்னாலும் சாலிஹா வாழக்கூடிய நல்ல குழந்தைகள் ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். எங்களது ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.